إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முஹல்லாவுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் இம்மை மறுமையின் நன்மைகளை வாரி வழங்குவானாக. உங்களுடைய நல்ல சேவைகளை எளிதாக நிறைவேற்றி அருள்வானாக. உங்களுக்கும் நமக்கும் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் இம்மை மறுமையின் வெற்றியையும் தந்தருள்வானாக. இந்த சபையை, இந்த நிகழ்ச்சியை அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, நம்முடைய இல்முக்கும் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய தக்குவாவுக்கும் துணை சேர்க்கக்கூடிய, அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அழகிய திருப்பெயர்களில் ஒன்று, ஒவ்வொரு சூராவின் ஆரம்பத்திலும் நாம் ஓதுகின்றோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளர் அல்லாஹ்வுடைய அருள்கள் இந்த பிரபஞ்சத்தில், அல்லாஹுடைய அருள் இந்த பிரபஞ்சத்தில் அளவிட முடியாதது, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த அருளை பற்றி நமக்கு சொல்லும் போது, நீங்கள் அல்லாஹுடைய அருளை கவனியுங்கள், நீங்கள் அல்லாஹுடைய அருளை என்ன நினைத்தால், ஒரு மனிதன் என் மீது அல்லாஹு தஆலா புரிந்திருக்கக்கூடிய அருள்கள் எத்தனை, அருக்குடைய ஞானத்துகள் எத்தனை என்று அவன் என்ன நினைத்தால், ஒன்று ரெண்டு என்று அவன் என்ன ஆரம்பித்தால். இன்னொரு பக்கம் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவனுடைய உடல் சார்ந்த, அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த ஒவ்வொரு நிமத்துகளின் மூலமாக, அருளின் மூலமாக அவன் அடையக்கூடிய அருள்கள், ஒன்று அல்லாஹுடைய அருள்கள் நேரடியாக, பிறகு அந்த ஒரு அருளின் மூலமாக மனிதன் பெறக்கூடிய அந்த நன்மைகள். அன்பானவர்களே, எதையும் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும், அது நம்முடைய உடல் சார்ந்ததாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த அருள் என்று நம்ப வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமான். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அழுத்தமாக சொல்கிறான், மனிதனே, இந்த உலகத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய எதுவும் உனக்கு சொந்தமானவை அல்ல, உனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அருள்களைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒமா விக்கும் மின் நிஅமத்தின் ஃப
ஃபமினல்லாஹ். உங்களுக்கு என்னென்ன நல்பாக்கியங்கள், உங்களிடம் என்னென்ன அருட்கொடைகள் இருக்கின்றனவோ இவை அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்தவன் அல்லாஹ். அம்மை யம்லிக்கு ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு கண்களை கொடுத்தவன் யார், உங்களுக்கு செவியை அந்த செவி திறனை படைத்தவன் யார், உங்களுக்கு அறிவை கொடுத்தவன் யார், உங்களுக்கு உணவளிப்பவன் யார். அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் தண்ணீர் குடிக்கின்றீர்களே, இந்த தண்ணீரை பார்த்தீர்களா, இந்த அருளை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா. அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், கார் மேகத்திலிருந்து இந்த நீரை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் உங்களுக்கு இறக்கி வைக்கிறோமா. அஃபரைத்துமுல் மா தஹ்ருஸூன், நீங்கள் விவசாய களங்களிலே விளை நிலங்களிலே, அன்பானவர்களே, அஃபரைத்துமுல் மா தஹ்ருஸூன், நீங்கள் உங்களது விவசாயங்களை செய்கிறீர்களே, நீங்கள் விதைகளை விதைக்கின்றீர்களே, இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா. அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், உங்களது விவசாய நிலங்களிலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய தானியங்களை, உணவுகளை, பழங்களை உங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுப்பவன் யார். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நாம் நாடி இருந்தால் வானத்திலிருந்து மழை மேகத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த நீரை உப்பு நீராக ஆக்கியிருந்தால் உங்களது நிலை என்ன ஆகியிருக்கும், நீங்கள் எதை குடிப்பீர்கள். நீங்கள் விவசாயம் செய்து அறுவடையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவற்றையெல்லாம் காய்ந்ததாக, சருகுகளாக, தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கருகிவிடக்கூடியதாக ஆக்கிவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது. இப்படி அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு சிந்திக்க சொல்கிறார். ஏன் அன்பானவர்களே, ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவில் பகலில் தூங்குகிறீர்களே, உங்களது தூக்கமும் அல்லாஹ்வுடைய அருள். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களது தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக, உடலுக்கு ஆரோக்கியமாக நாம் உங்களுக்கு ஆக்கினோம். அன்பானவர்களே, தூக்கம் இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தூக்கம் அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நீங்கள் புரியவில்லை என்றால், தூக்கம் இல்லாமல் சிரமப்படுகின்றார்களே அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், இந்த தூக்கத்தின் அருமை தெரிய வரும். இரவு அல்லாஹ்வுடைய அருள், பகல் அல்லாஹ்வுடைய அருள். இரவை அல்லாஹு தாலா நாம் ஓய்வெடுப்பதற்காக ஆக்கினான், பகலை நம்முடைய வாழ்வாதாரங்களை தேடுவதற்காக அல்லாஹ் ஆக்கினான். பகலில் மனிதன் அவருடைய வாழ்வாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக, அவனுடைய தேவைகளை தேடிக்கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருள் சாதாரணமானதல்ல. இந்த பிரபஞ்சம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் நிரம்பி இருக்கின்றன. அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹுவை தவிர, அல்லாஹ் இல்லாமல் வேறு யாராவது படைப்பாளர் இருக்கிறார்களா, உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் உங்களுக்கு படைத்துக் கொடுப்பதற்கு. இல்லையே. உங்களுடைய உங்களுடைய உணவு வாழ்வாதாரங்கள் வானத்திலே நிர்ணயிக்கப்படுகின்றன. அல்லாஹ் அந்த உணவை தேவைக்கு ஏற்ப இறக்குகிறார். அல்லாஹ் கேட்கிறார், இந்த நேமத்துகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பவன் யார், இவற்றுக்கு சொந்தக்காரன் யார். உங்களது பார்வையை போக்கிவிட்டால், செவியை போக்கிவிட்டால், உங்களது அறிவை போக்கிவிட்டால் உங்களால் இதை கொண்டு வர முடியுமா, நீங்கள் இதை உருவாக்கிக் கொள்ள முடியுமா. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி பார்க்காதவன் மிகப்பெரிய ஒரு நன்றி கெட்டவன். எப்படி அல்லாஹ் இல்லை என்று சொல்வது, படைத்த இறைவன் ஒருவன் இல்லை என்று மறுப்பது, இறை நிராகரிப்பு, அது ஒரு நன்றி கெட்டத்தனமோ, அது போன்றுதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது, இதுவும் ஒரு இறை நிராகரிப்பு. எனவேதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இரண்டையும் குஃபுர் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று குஃபுரும் பில்லா, அல்லாஹ்வை நிராகரிப்பது. இரண்டாவது குஃப்ரானும் பிநிஅமத்தில்லா, அல்லாஹ்வின் அருளை நிராகரிப்பது. அல்லாஹ்வின் அருளை நிராகரிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அல்லாஹு தஆலா நமக்கு தூதராக வழிகாட்டியாக அனுப்பினாரோ, யார் மூலமாக நமக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டதோ, யார் மூலமாக நமக்கு இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருளை மதிப்பதற்குரிய, அதை கண்ணியப்படுத்துவதற்குரிய, அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்துவதற்குரிய வாழ்க்கையையும் வழிமுறையையும் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றார்கள். இங்கே கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் சொல்லும் பொழுது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை இடையில் நாம் நினைவு கூர்ந்து ஆக வேண்டும். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிலிருந்து ஒரு கூட்டம் நம்மை விட்டு பிரிந்து மார்க்கம் என்ற பெயரிலே அவர்கள் சில சித்தாந்தங்களை பேசுகிறார்கள். மார்க்கத்தை அறிவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தேவையில்லை, ஹதீஸுகள் தேவையில்லை, ஹதீஸுகள் இல்லாமல் குர்ஆனை கொண்டே மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம், ஹதீஸுகளிலே குழப்பங்கள் இருக்கின்றன, ஹதீஸுகளிலே பிரச்சனைகள் இருக்கின்றன, எனவே ஹதீஸுகளை ஒதுக்கி வைத்து விடுவோம், குர்ஆன் இருக்கிறது இதுவே நமக்கு போதும் என்று இப்படி ஒரு கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, விளக்கம் சொல்கிறேன், இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இந்த முந்தைய கூட்டத்தை விட இந்த இரண்டாவது உள்ள கூட்டமும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. பெயரில் இவர்கள் இருவரும் வேறுபட்டாலும் கருத்திலும் கொள்கையிலும் இவர்கள் இருவரும் ஒரே கூட்டம்தான். அந்த இரண்டாவது கூட்டம் யார்? ஹதீஸுகள் மார்க்கத்தின் ஆதாரம்தான், ஹதீஸுகள் மார்க்கத்தின் ஆதாரங்கள் தான், கண்டிப்பாக ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த ஹதீஸுகளிலே சில ஹதீஸுகள் இருக்கின்றன, அந்த ஹதீஸுகளை யார் கண்டுபிடிப்பார்கள்? அவர்கள் தான் கண்டுபிடிப்பார்கள் ஆலோசனை மாநாடு போட்டு. அந்த சில ஹதீஸுகள் அறிவுக்கும் அறிவியலுக்கும் முரண்படுகின்ற காரணத்தால் அந்த மாதிரியான ஹதீஸுகளை எல்லாம் நிராகரித்து விட வேண்டும். எப்படி? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டார்களாம் என்றால் என்ன அர்த்தம் அதற்கு? ரசூலுல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சஹாபாக்களும் தாபியீன்களும் இமாம்களும் பொய்யாக இட்டு கட்டி விட்டார்கள். இப்படி இரண்டு வகையான கூட்டம் நம்மில், நமது இனத்தில், நமது மொழியில், நமக்குள் இருந்து கொண்டே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மஸ்ஜிதுல் நபவியிலே முனாஃபிக்குகளுடைய கூட்டம் இருந்ததோ ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுதார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுதார்கள், அவர்களோடு ரமலானிலே நோன்பு நோற்றார்கள், அவர்களோடு ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வின் மீது அவர்களது நம்பிக்கை எப்போதும் சந்தேகமாகவே இருந்தது. நபியே, இந்த நயவஞ்சக கூட்டம் உங்களுக்கு முன்னால் வந்து உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள், உங்களை நாங்கள் தூதர் என்று ஏற்றுக்கொண்டோம், சாட்சி கூறுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே, அல்லாஹ்விற்கு தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று, இவர்கள் எல்லாம் பொய்யர்கள், இவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று. அன்பானவர்களே, அவர்களுடைய தொழுகை அவர்களை ஈமானில் உண்மையாளர்களாக ஆக்கவில்லை. முனாஃபிக்குகள் தொழவில்லையா? முனாஃபிக்குகள் குர்ஆனை மறுத்தார்களா? கேட்கறது புரியுதுங்களா? எல்லாம் கவனமா கேட்கறீங்களா? முனாஃபிக்குகள் நோன்பு இல்லை என்று சொன்னார்களா? முனாஃபிக்குகள் ஹஜ் இல்லை என்று சொன்னார்களா? ரசூலுல்லா சொல்வதிலே சந்தேகப்பட்டார்கள், அவர்களை அல்லாஹ் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அன்பானவர்கள், இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நிராகரிக்க கூடிய கூட்டம் இரண்டு நிறங்களிலே நமக்குள் ஊடுருவி நம்மிலே சிலராக கலந்து நம்மில் சிலர் அப்பாவிகளுடைய சிந்தனைகளை வழிகேட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, ஒருவன் ரசூலுல்லாஹிவின் மீது குறை சொல்கிறான் என்றால், ரசூலுல்லாஹுடைய ஹதீஸின் மீது ஆட்சேபனை செய்து ஹதீஸுகள் நம்ப தகுந்தவை இல்லை என்று சொல்கிறான் என்றால், அவன் குர்ஆனின் மீது சந்தேகப்படுகிறான் என்று பொருள். ஏமாந்து விடாதீர்கள். அவன் குர்ஆன் பேசுவதை கொண்டு அவன் குர்ஆனை மதிக்கிறான் என்று ஏமாந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? எந்த குர்ஆனை அவர்கள் நாங்கள் இதை பேசுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது, வமன் யுத்இர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், தூதருக்கு கட்டுப்பட்டவர் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். தூதருடைய கூற்றுகளை தூதருடைய வழிமுறைகளை மாறு செய்துவிட்டு அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்துவிட்டு அந்த தூதரின் வழிமுறைகளை நிராகரித்து விட்டு நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்பவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவரே அல்ல. உமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇத்னில்லாஹ், நாம் தூதரை அனுப்புவதே அந்த தூதருக்கு மக்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பானவர்களே, குர்ஆன் வேதங்கள் மட்டும் போதும் என்றால் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை என்றால் நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்து விட்டு இதை அவரவர் கையில் கொடுத்து விடுங்கள், நீங்கள் வாய் மூடி கொண்டிருங்கள், எதையும் நீங்கள் பேசக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருப்பார். மாறாக வேதத்தை கொடுத்து அல்லாஹ், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக், தூதரே உங்களுக்கு இறக்கப்பட்டதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். வஅன்ஸல்னா இலைக ஸிக்ர லிதுபய்யின லின்நாஸ், நாம் இந்த வேதத்தை உமக்கு இறக்கியதே நபியே, இதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக விளக்கிச் சொல்வதற்காக என்ற கட்டளையையும் அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களே, வேதத்தை எடுத்துச் சொல்வது மட்டும் வேத வசனங்களை ஓதுவது மட்டும் நபியினுடைய வேலை அல்ல. லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. நபியினுடைய வேலை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தை ஓதுவது, அந்த வேதத்தின் அடிப்படையில் மக்களை ஒழுக்கமான்புடையவர்களாக உருவாக்குவது, அந்த வேதத்தின் சட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, வேதத்தின் விளக்கங்களை கற்றுக் கொடுப்பது, அதுதான் அன்பானவர்களே ஹதீஸ். ஹதீஸை ஒருவன் விட்டுவிட்டு குர்ஆனை அணுகுகிறான் என்றால் அவன் மன இச்சையின்படி நடக்கின்றான், அவன் மன இச்சையை மார்க்கமாக பார்க்கிறான். எனவே இந்த இரண்டு வகையான வழிகேடிலிருந்தும் கவனமாக இருங்கள். ஒன்று, ஒட்டுமொத்த ஹதீஸுகளையும் வேண்டாம் என்று சொல்வது, அதுவும் மாபெரும் வழிகேடு. இரண்டாவது, எந்த ஹதீஸுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்களின் மூலமாக, பிறகு நம்பத்தகுந்த தாபீன்கள் மூலமாக, பிறகு நம்பத்தகுந்த தபீன்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹான ஹதீஸ் என்று இந்த உம்மத்தின் மூத்த அறிஞர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டு விட்டதோ, அந்த ஹதீஸில் ஒரு ஹதீஸை நிராகரித்தாலும் அவனுடைய உள்ளத்தில் அந்த அளவு நயவஞ்சகம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்பானவர்களே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய அருளை மதிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய அருளை அவமதிப்பதற்கு அல்ல. ஒரு மனிதர் பொது செய்கிறார். இன்று நாம் எல்லாம் எப்படி ஒழு செய்கிறோம்? பொதுவாக ஒரு இரண்டு நபர்கள் குளிப்பதற்குரிய தண்ணீரிலே ஒரு மனிதர் ஒழு செய்வார், தண்ணீரை திறந்து விட்டு விடுவார், அது பாட்டுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி கொஞ்சமும் பொருட்டே அவருக்கு இருக்காது. அவர் பாட்டுக்கும் பல்லு விளக்குவார், தண்ணீர் திறந்து ஓடிக்கொண்டே இருக்கும், வாய்ப்பு குளிப்பார், மூக்கை சுத்தம் செய்வார், தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருளின் அவமரியாதை என்பதை அறிய வேண்டும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உதவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், என்ன இவ்வளவு தண்ணீரை நீ செலவழிக்கிறாயா? அவர்கள் கேட்டார்கள், வணக்க வழிபாட்டிலே இபாதத்திலே இஸ்ராப் இருக்கிறதா? இபாதத்திற்காக நான் இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறேன், இதில் நீர் நிறையம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓடக்கூடிய நதியில் நின்று கொண்டு நீ உதவு செய்தாலும் சரி. கவனியுங்கள், ஓடக்கூடிய நதியில் நின்று கொண்டு நீ உதவு செய்தாலும் சரி, நீ வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இப்போது குடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் அல்லவா ஒரு பெரிய குவளை, அந்த குவளையின் அளவில் அவர்கள் உதவு செய்து முடிப்பார்கள். இன்று நாம் குறைந்தது அந்த மாதிரி 50 குவளையில உதவு செய்வோம், ஆனாலும் பரிபூர்ணமாக செய்வது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பின்பற்றியும் செய்வது கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. சரி அன்பானவர்களே, ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்காணித்து கண்காணித்து அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு நினைவூட்டி அந்த அருளை மதிப்பதற்கும் அந்த அருளை பேணுவதற்கும் பாதுகாப்பதற்கும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதலாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் அது கிடைக்கும் போதெல்லாம் அதற்கு நன்றி செலுத்திவிட வேண்டும். உடனடியாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருப்பதே அல்லாஹ்வுடைய அருள், மனிதர்களாக படைத்திருப்பது அது பெரிய அருள். வத்தீனி வஸ்ஸைதூனி வதூரி ஸீனீன் وهذا البلد الامين لقد خلقنا الانسان في احسن تقويم. படைப்புகளிலே சிறந்த அமைப்பில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்தான். உலகத கர்ரம்னா பனி ஆதம், நான் படைத்த படைப்புகளிலேயே ஆதமின் சந்ததிகளைத்தான் நாம் மிகவும் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அன்பானவர்களே, நபிமார்களை அல்லாஹ் யாருக்கு அனுப்பினான்? வேதங்களை தன்னுடைய கலாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அனுப்பினான்? மனிதனாக நாம் பிறந்திருப்பதே அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அடுத்து அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருளுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதலாவதாக நன்றியின் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தின் அந்த தோற்றுவாய் அல் ஃபாத்திஹா, அதனுடைய தொடக்கமே எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனின் விரிவுரையாளர் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் ஐ அஷ்குருலில்லாஹ், எல்லா நன்றியும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்ஹம்து எல்லா புகழும், அதற்கு என்ன பொருள்? எல்லா நன்றிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன. ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரே நிகரற்ற இறைவன் அவன். அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், லைன் ஷகர்தும், கவனியுங்கள், லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் சொல்கிறான், அன்பானவர்களே, முமின்களே, நீங்கள் நன்றி செலுத்தினால், நன்றி உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு கொடுத்த அருளை உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். இந்த கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருளை அவன் இழக்கிறான் என்றால் கண்டிப்பாக அந்த அருளுக்கு அவன் அல்லாஹ்விடத்திலே நன்றி கிட்டத்தனமாக நடந்திருப்பான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு அவன் நன்றி கிட்டத்தனமாக நடக்காமல் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுத்த அருளை அவனை விட்டு பறிக்க மாட்டான். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன். வலையின் கஃபர்த்தும், நீங்கள் நன்றி கேட்டத்தனமாக நடந்தால், எப்படி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள், நீங்கள் நன்றி கேட்டத்தனமாக நடந்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது. கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோமா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா என்று? நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாகத்தான் இருக்கிறேனா? அல்லாஹ் என்னை அவனிடத்தில் அவனுடைய நன்றி உள்ள அடியார்களில் எழுதியிருக்கிறானா? அதற்கு என்னிடத்தில் என்ன அமல் இருக்கிறது, இபாதத் இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹுவை புகழ்வதை மறந்தவர்கள் எத்தனை பேர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். வஇன் தஷ்குரு யர்தஹு லக்கும், முஃமின்களே நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் நான் உங்களை பற்றி திருப்தி அடைந்து கொண்டே இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தை அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எல்லா நன்றிகளும் அல்லாஹ்விற்கே என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த நினைவூட்டலும் அந்த திக்ரும் அல்லாஹ்வை நம்மை பற்றி சந்தோஷமடைய செய்கிறது. ஆகவே தான் அன்பானவர்களே, நபிமார்களை நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, இன்னஹு கான அபுதன் ஷகூரா. நபியே, மூமின்களே, முஹம்மது நபியின் உம்மத்துகளே, நூஹ் நபியை நினைத்து பாருங்கள். அவர் எனக்கு நன்றி உள்ள ஒரு அடிமையாக இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களில் மிக குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட ஒரு வேதனையான விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் மிக குறைவானவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு வேதனைப்படுகிறான் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நேமத்துகளை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால், இந்த நாவு அல்லாஹ்வை புகழவில்லை என்றால், இவனை விட ஒரு தரம் தாழ்ந்தவன் யாரும் இருக்க முடியாது. அன்பானவர்களே, நம்மிலே சிலர் சிலருக்கு உதவி செய்யும் போது அந்த உதவியை பெற்றவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால், விசுவாசம் இல்லாமல் அவர்கள் இருந்தால், அந்த உதவியை உபகாரத்தை செய்தவர் எவ்வளவு மனவேதனைப்படுகிறார். அன்பானவர்களே, நாம் என்ன உதவியை பிறருக்கு செய்ய முடியும்? அல்லாஹ் செய்ததிலிருந்துதானே நாம் செய்கிறோம், அல்லாஹ் அருள் கொடுத்து தானே நாம் செய்கிறோம். அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை என்றால் நாம் பிறருக்கு உதவி செய்திருக்க முடியுமா? இப்படி ஒரு அற்பமான தேவையை ஒரு மனிதனுக்கு நாம் நிறைவேற்றும் போதே, அந்த மனிதன் நம்மோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பும் போது, இந்த உலகத்தையே நமக்காக படைத்து ஹுவல்லதீ கலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, நினைத்து பார்க்க வேண்டும், ஒவ்வொருவரும் இந்த சூரியனை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான் என்று, இந்த சந்திரனை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான், இந்த காற்று, மேகம், கடல், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இதை உணர வேண்டும், இந்த சூரியனை அல்லாஹ் எனக்காக படைத்திருக்கிறான், என்னுடைய ரப்பு நான் பயன்பெறுவதற்காக படைத்திருக்கிறான் என்று உணர வேண்டும் அல்லாஹுடைய நியமத்துகளை, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்றி செலுத்துகின்ற விஷயத்திலே எவ்வளவு அக்கறையும் அச்சமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஹதீஸ்களை இந்த கோணத்திலே நாம் புரட்டி பார்த்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நண்பர்களிலே ஒரு நண்பர் இருந்தார், வாலிப நண்பர், முஆத் இப்னு ஜபல் என்று பெயர். மதீனாவுடைய அன்சாரிகளில் உள்ளவர் அவர், வாலிபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதிலே முஆதை அழைக்கின்றார்கள், கரம் பிடிக்கின்றார்கள். முஆதே, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர் அந்த சஹாபி, எந்த அளவு அவருடைய ஈமான் சுத்தமாக இருந்திருக்கும், அவருடைய இறை நம்பிக்கை சுத்தமாக இருந்திருக்கும், அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை எந்த அளவு அவர் நேசித்திருப்பார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை நேசிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் கட்டளையிடாமல் நேசிப்பார்களா? நபிமார்களுடைய செயல் அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து வரக்கூடியவை. எனவேதான் ஹதீஸுகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவற்றிலே பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்கிறோம். வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா. ஒரு நபி பேசக்கூடிய பேச்சு மனஇச்சையிலிருந்து இருக்காது. அப்படி ஏதாவது நடந்தால் உடனே அல்லாஹ்வே அவர்களை திருத்தி விடுவான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகையை தவிர வேறு எதையும் அவர் உங்களுக்கு கற்பிக்க மாட்டார், கற்பிக்க முடியாது. அப்படி அவரே நினைத்தாலும் கூட அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி நம் மீது ஏதாவது நமது மார்க்கத்திலே நாம் சொல்லாததை சொல்ல நினைத்தால் அவருடைய வலக்கரத்தை பிடித்து உயிர் நரம்பை வெட்டி இருப்போம். உங்களில் யாராவது வந்து தடுத்து நிறுத்த முடியுமா? அன்பானவர்களே, எத்தனை முறை குறைஷிகள் வந்து பேசினார்கள் இந்த குர்ஆனிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யகூனு லி அன் உபதிலஹு மின் தில்காயி நஃப்ஸி. நான் எப்படி இந்த குர்ஆனை அல்லது இந்த மார்க்கத்தை என் புறத்திலிருந்து மாற்றுவது? எனக்கு அந்த அனுமதி கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியோடு இப்படி பேசுகிறார்கள். அந்த சஹாபியார், அந்த சஹாபியார் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? அன்சாரிகளை சேர்ந்தவர். அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நான் உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதற்கு பிறகும் யாராவது ஒருவர் சஹாபாக்களை விமர்சித்தால், சஹாபாக்களை ஏசினால், அவரை விட துர்பாக்கியவன் யார் இருக்க முடியும்? யாரை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசித்தார்களோ, ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கை, ஈமான் என்று சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்களை விமர்சனம் செய்வதையே ஒரு கூட்டம் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்களின் குறைகளை பேசுவதையே ஒரு கூட்டம் மார்க்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மார்க்க சபை ஜுமா பயான்கள், அவர்களுடைய தர்பியாக்கள் என்றால் என்ன தெரியுமா? ஹதீஸுகளை விமர்சனம் செய்வது, சஹாபாக்களை விமர்சனம் செய்வது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கரம் பிடித்து சொன்னார்கள், முஆதே, நான் உங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத்தரப் போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்விடம் நாம் நெருங்கக்கூடிய அந்த வழிமுறையை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு துஆவை சொல்லித்தரப்போகிறேன். அந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் நீ சொல்ல வேண்டும். அந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையினுடைய கடைசியிலும் நீ ஓத வேண்டும். அதாவது அத்தஹையாத் ஓதுகிறோம், பிறகு சலவாத் ஓதுகிறோம், பிறகு அந்த நான்கு ஃபித்னாக்களிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு பிறகு இந்த துஆவை ஓதிவிட்டு சலாம் கொடுங்கள். அது என்ன துஆ? ரப்பி அஇன்னி, ரப்பி அஇன்னி, ربي أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. إن أرخان دعاء فارغ. ربي أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. ربي ينيريوا يني بريتبني يني أديبني يني أدمانني يني غريميالني. நான் வணங்குகின்ற என் இறைவனே, அஇன்னி அஇன்னி அஇன்னி, எனக்கு நீ உதவி செய். ஆம் அன்பானவர்களே, நன்மைக்கு அல்லாஹ் உதவவில்லை என்றால் எந்த நன்மையும் நாம் செய்ய முடியாது. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், நான் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது அல்லாஹ் எனக்கு அருள் புரியாமல். இதுதான் நபிமார்களுடைய கூற்றாகவே இருந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரப்பி அஇன்னி, என் இறைவா எனக்கு நீ உதவி செய். ரப்பி, என் இறைவா, அஇன், உதவி செய், நீ எனக்கு, நீ எனக்கு உதவி செய், எனக்கு நீ துணை செய்வாயாக. எதற்கு? அலா திக்ரிக, உன்னை நான் நினைவு கூறுவதற்கு, உன்னை நான் ذکر செய்வதற்கு, உன்னை நினைத்தவனாக நான் வாழ்வதற்கு. அன்பானவர்களே, அல்லாஹ்வை மறப்பது அது ஒரு இருள். அல்லாஹ்வை மறப்பது ஒரு இருள். உங்களுக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருள் பிடிக்குமா? வெளிச்சம். அல்லாஹ்வை மறப்பது அது ஒரு இருள். فَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் என்னுடைய நினைவில்லாமல் வாழுகிறானோ, புறக்கணித்தானோ என் நினைவை, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவோம். எத்தனையோ பேர் மன நெருக்கடிக்கு ஆளாகுகின்றார்களே, மன உளைச்சலுக்கு ஆளாகுகின்றார்களே, பிறகு அவர்கள் வேறு விதமான மன நோய்களுக்கு ஆளாகி விடுகின்றார்களே, அவர்களுடைய அந்த நோய்களுக்கு பின்னணியிலே என்ன மறைந்திருக்கிறது? அல்லாஹுவின் நினைவை அவர்கள் மறந்தது. அல்லாஹுவின் நினைவிலிருந்து அவர்கள் தூரமானது. யார் படைத்த இறைவன் அல்லாஹுடைய நினைவிலிருந்து தூரமாகி விடுகின்றானோ, அவன் சைத்தான் இபிலீசுக்கு நெருக்கமாகி விடுகின்றான். அவன் தன்னுடைய மன கஷ்டங்களிலே உழந்து கொண்டே இருப்பான். அல்லாஹுவை மறந்தவன் அல்லாஹுவை விட்டு தூரமாகி விடுவான். என்னை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அது ஒரு இறை நிராகரிப்பு. அன்பானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுவை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். அப்படி அல்லாஹுவை நீங்கள் மறந்தால் உங்களையே நீங்கள் மறக்கும்படி அல்லாஹ் செய்து விடுவான். உலாய்க்குல் ஃபாசிகூன், இப்படிப்பட்டவர்கள் தான் பெரும் பாவிகள். அல்லாஹ் பாதுகாப்பானார். ஆகவேதான் இந்த திக்ரை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லும் பொழுது கணக்கில்லாமல் திக்ர செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். தொழுகை அதற்கு ஒரு எண்ணிக்கை இருக்கிறது, நோன்பு அதற்கு ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. ஆனால் திக்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல் லதீன ஆமனு உத்குருல்லாஹ திக்ரன் கதீரா வஸ்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா. முஃமின்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர செய்து கொண்டே இருங்கள். நின்று திக்ர செய்யுங்கள். அல்லதீன யஸ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிக்கும். நின்றாலும் அல்லாஹ்வை திக்ர செய்யுங்கள், நீங்கள் உட்கார்ந்தாலும் அல்லாஹ்வை திக்ர செய்யுங்கள், படுத்தாலும் அல்லாஹ்வை திக்ர செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு நேரத்திற்கும் அதற்குரிய திக்ரை, அந்த திக்ரில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, நீ அல்லாஹ்விடத்திலே கேள், என் இறைவா, அஇன்னி அலா திக்ரிக, நான் உன்னை நினைப்பதற்கு நீ எனக்கு உதவி செய். வஷுக்ரிக, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு, உனக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு எனக்கு நீ உதவி செய். அன்பானவர்களே, இந்த நல்ல தன்மைகள் வேண்டுமென்றால் அந்த நல்ல தன்மைகளையும் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கேட்டு பெற வேண்டும். ஷுக்ரிக்க, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு. ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. அப்ப இந்த துஆவில எத்தனை விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள்? மூன்று விஷயங்களை. ரப்பி அஇன்னி அலா திக்ரிக, உன்னை நான் நினைவு கூறுவதற்கு. வஷுக்ரிக, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு. வஹுஸ்னி இபாதத்திக, உன்னை அழகிய முறையிலே வணங்குவதற்கு. இது முஆத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் ஒரு துஆ, ரப்பி ஜஅல்னி லக ஷக்காரா லக ஜக்காரா. அல்லாஹ், என்னை அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார்கள், ரப்பி ஜஅல்னி லக ஜக்காரா லக ஷக்காரா லக ரஹாபா லக மித்வாஅன் இலைக முக்பிதன் முனீபன் அவ்வாஹா. யா அல்லாஹ், உன்னை அதிகம் ஜிக்ர் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு, உனக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு, உன்னை அதிகம் பயந்தவனாக என்னை ஆக்கு, உனக்கு அதிகம் பணிந்தவனாக கட்டுப்படக்கூடியவனாக, உன் மீது அதிகம் ஆசை கொண்டவனாக, உன்னையே முன்னோக்கக்கூடியவனாக, உன்னிடத்தில் அதிகம் துஆ செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு. இவ்வளவு அழகிய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர்களும் கற்றுத்தருகிறார்கள். பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை மதிப்பது என்பது அந்த அருளுக்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக பயந்தார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தொழுகிறார்கள், தொழுகையில் அழுகிறார்கள், நீண்ட நேரம் தொழுகிறார்கள். காலையிலே பார்த்தால் அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசத்திற்குரிய மனைவி நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா தனது அன்பு கணவனாரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவா நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டும்? கத் கஃபரல்லாஹு லக மா தக்தம மின் தம்பிக வ மா தஅஹர், உங்களுடைய பழைய புதிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருக்க. இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா. ஆயிஷா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டாமா? நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டாமா? பாருங்கள் அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹுவை நினைப்பது, அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹுவை வணங்குவது, அடுத்து அந்த நிழமத்துகளை சரியாக பயன்படுத்துவது, இது அல்லாஹுடைய அருளை மதிப்பது, அல்லாஹுடைய அருளை நினைத்து பார்க்காமல் இருப்பது, இதனால் அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருப்பது, நாவால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது, பிறகு அந்த நிழமத்தை அல்லாஹ் விரும்பாத வழிகளில் செலவு செய்வது, அல்லாஹ் விரும்பிய வழியில் அந்த நிழமத்தை செலவு செய்யாமல் பயன்படுத்தாமல் இருப்பது, இது அல்லாஹ்வுடைய அருளை அவமதிப்பது. அல்லாஹ்வுடைய அருளை அவமதிப்பது என்றால் எட்டி உதைக்கிறது நினைச்சுக்காதீங்க, புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதாரணத்துக்கு ஒருத்தர் சாப்பிடுறார், உணவு சாப்பிடுறார், இந்த உணவை எட்டி உதைச்சாதான் அல்லாஹ்வுடைய அருளை அவமதிப்பது இல்லை என்பானவர்களே. உணவை சாப்பிடும் போது அல்லாஹ் எனக்கு இந்த உணவை கொடுத்தான் என்று நினைக்கவில்லை என்றால் அவர் அந்த அல்லாஹ்வுடைய உணவை அவமதித்தார். அதை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த உணவை கொடுத்தான் என்று நினைக்கவில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய அந்த நிழமத்தை அவமதிப்பது. இந்த உணவை நான் தான் சாப்பிட்டு, நான் தான் சம்பாதித்து வாங்கினேன், சிலர் எண்ணுகிறார்களோ என்னுடைய பணத்தால், என்னுடைய திறமையால் ஆனது என்று, இது அல்லாஹ்வுடைய அருளை அவமதிப்பது. அந்த அருளை அனுபவிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று சொல்வது, பிறகு அந்த அருளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து பணிந்து அல்லாஹ் விரும்பிய வழியில் செலவு செய்வது. உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானா? அந்த செல்வத்திற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அதனுடைய ஜகாத்தை கொடுத்து, அதனுடைய சதக்காவை கொடுத்து, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய வழியில் மட்டும் அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் பயன்பெறுவது. செல்வம் நீங்கள் சம்பாதித்ததாக இருக்கலாம், ஹலாலான வழியில் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்திலே ஹராமான வழியில் அந்த செல்வத்தை செலவழித்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய அருளை அவமதித்ததாக ஆகிவிடும். ஆகவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நிழமத்துகள் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போதும் கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் ஒவ்வொன்றை நாம் அனுபவிக்கும் போதும் அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு துஆவை, அல்லாஹ்வை எப்படி நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த அழகிய திரு வாக்கியங்களை அவர்களே நமக்கு கற்பித்து விட்டார்கள். நீங்கள் உணவு சாப்பிடுகிறீர்கள், சாப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸக்கனி பிகைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வத்தின். இந்த உணவை எனக்கு உணவை எனக்கு உண்ண கொடுத்து என்னுடைய எந்த விதமான திறமையும் ஆற்றலும் இல்லாமல் அவனுடைய அருளால் எனக்கு இந்த உணவை வழங்கினானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நீங்கள் ஒரு உடையை உடுத்துகிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா வரஸக்கனீஹி பிகைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வத்தின். இந்த உடையை எனக்கு உடுத்த கொடுத்து என்னுடைய எந்த திறமையும் ஆற்றலும் இல்லாமல் எனக்கு இந்த உடையை அல்லாஹ் கொடுத்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வைக்கவே இல்லை. காலையிலே கண் விழித்து எழுகின்றீர்கள், தூங்கி எழுகிறீர்கள், எழுந்த உடனேயே நாம் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, முதல் வாக்கியம், எந்த கஷ்டத்தில் தூங்கினாலும் சரி, ஆஸ்பத்திரியில் தூங்கினாலும் சரி, ஐசி வார்டில் தூங்கினாலும் சரி, வீட்டில் பெட்ல தூங்கினாலும் சரி, இல்லையா, வறுமையில் இருந்தாலும் சரி, செல்வத்தில் இருந்தாலும் சரி, பஞ்சத்தில் இருந்தாலும் சரி, வசதியில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் எந்த இடத்தில் தூங்கி எழுந்தாலும் சரி, சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். என்னை இந்த தூக்கத்தின் மூலமாக மரணிக்க வைத்து பிறகு என்னை எழுப்பி எனக்கு உயிர் கொடுத்தானே, அந்த அல்லாஹ்விற்குத்தான் முதல் புகழ் எல்லாம். அல்ஹம்துலில்லாஹ், என்ன வார்த்தை பாருங்கள், சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இன்று நீங்கள் கோடி ரூபாயை சம்பாதிக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு நாளை நீங்கள் அடைய பெற்றிருப்பது அல்லாஹ்வுடைய பேரருள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், கட்டுக்கட்டா காசு கிடைச்சாதான் அல்லாஹ்வுடைய அருள் போல இருக்கு. அதனால்தான் அன்பானவர்களே, பலர் நேரம் அல்லாஹ்வுடைய அருள் என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய கொடுத்த இந்த பேரருளாகிய நேரத்தை, வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் சென்றதற்கு பிறகு அவர்கள் கவலை கை சேதப்படுவார்கள் என்றால் உலகத்தில் அல்லாஹுவை நினைக்காமல் தாங்கள் கழித்த நேரங்களை பற்றித்தான் அவர்கள் கவலை கை சேதப்படுவார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கை, வாழ்க்கையின் நேரம், இதில் தான் அல்லாஹ்வை தொழ முடியும், தௌபா செய்ய முடியும், இஸ்திக்ஃபார் செய்ய முடியும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியும், ஹதீஸை படிக்க முடியும், ஹதீஸை பரப்ப முடியும், பிறருக்கு உதவி செய்ய முடியும், உறவுகளுக்கு நாம் உதவி செய்ய முடியும், பெற்றோருக்கு நாம் மரியாதை செய்ய முடியும். இந்த வாழ்க்கையின் நேரங்களை கொண்டுதான். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு துஆவை சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅதினலி பிதிக்ரிஹி. தூங்கி எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்ற துஆவை, நன்றியின் வாக்கியங்களை சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அந்த அல்லாஹ்தான் எனக்கு இந்த உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்து எனது உயிரை எனக்கு திரும்ப கொடுத்து அவனை நினைப்பதற்கும் எனக்கு அனுமதி கொடுத்தான், அந்த தௌஃபீக்கை கொடுத்தான் என்று. இப்படி அன்பானவர்களே, ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய அருளோடு அந்த அருளை நினைவு கூர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் யார் அல்லாஹ்வுடைய அருளை வீணடிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய அருளை வீணடிப்பார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா ஷைத்தானின் சகோதரர்கள் என்று சொல்கிறார். வலா துபத்திர தப்தீரா இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷைத்தான் கானூ இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அல்லாஹ்வுடைய அருளை விரயம் செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நீங்கள் விரயம் செய்யாதீர்கள், வீணாக்காதீர்கள். யார் அல்லாஹ்வுடைய நேமத்துகளை வீணாக்குவார்களோ அவர்கள் சைத்தான்களின் சகோதரர்கள். சைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருந்தவன். ஆகவே அன்பானவர்களே, மிக மிக அதிகமாக நாம் பயப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய நேமத்துகளுடைய விஷயத்தில். ஏன் அல்லாஹ்வுடைய நேமத்துகளுக்காக அல்லாஹ் நம்மிடத்திலே மறுமையிலே விசாரணை செய்வார். மறந்து விடாதீர்கள், அது செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அருளுக்கும் அன்பானவர்களே, அந்த அருள்களுக்கு அல்லாஹ்விற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சுதர்சனாலிசிடம் அநேகமாக இரண்டு நாள்கள் பட்டினியாக இருந்துவிட்டு மூன்றாவது நாளில் அதுபோன்று பட்டினியாக கிடந்த தோழர்களோடு சில ரொட்டி துண்டுகளையும் சில மாமிசத்தின் துண்டுகளையும் சாப்பிட்டுவிட்டு சொல்கிறார்கள், இதை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான் என்று. உமர் அவர்கள் அப்படியே கை தூக்கி விடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பசி பட்டினியாக கிடந்து விட்டு இப்போது கிடைத்த இந்த சில உணவு கவலங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோமா? சொன்னார்கள், இந்த நேமத்துகளை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான் என்று. பாருங்கள் அன்பானவர்களே, ஒரு நாளில் மூன்று வேளை இல்லை நான்கு வேளை கூட வயிறார, அதுவும் நாம் விரும்பக்கூடிய ருசியான உணவுகளை நாம் இன்று சாப்பிடுகிறோமே, அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய அருள் பாருங்கள். ஒரு மனிதன் ஒரு வீட்டிலே குடியிருக்கிறார், அது குடிசையாக இருக்கட்டுமே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் தங்கி இறை பாரக்கூடிய வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் உங்களை காத்துக் கொள்வதற்காக நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு அருள் பார்த்தீர்களா, என்னென்ன அருள் பார்த்தீர்களா அன்பானவர்களே. அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்துபவர் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர். இந்த ஒரு பக்கம் நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. இப்படி அல்லாஹ்வுடைய நேமத்துடைய வாசல்கள், நேமத்தினுடைய வகைகள் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு மனிதனுடைய எண்ணிக்கைகளுக்கு உட்படாத அளவிற்கு இருக்கின்ற அந்த நேரத்திலே மனிதன் இந்த உலகம் சார்ந்தே அல்லாஹ்வுடைய நேமத்துகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேமத்தில் மற்றொரு பக்கத்தை அவன் பார்ப்பதில்லை, அதை ஒரு நேமத்தாகவே அவன் கருதுவதில்லை. அது என்ன தெரியுமா அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானே அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ் நமக்கென்று ஒரு நபியை கொடுத்திருக்கிறானே, நமக்கென்று இந்த உம்மத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானே, அல்லாஹ்வுடைய பேரருள் தெரியுமா? நினைத்து பார்க்கிறோமா? அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்களது தீனை நிறைவு செய்து எனது அருளை உங்கள் மீது முழுமையாக்கிவிட்டேன். அன்பானவர்களே, இந்த துன்யாவுடைய அருள்கள் எல்லாம் இந்த துன்யாவோடு முடிந்துவிடும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, முடிக்க போறேன். இந்த துன்யாவுடைய அருள்கள் எல்லாம் சொல்லுங்க, இந்த துன்யாவோடு முடிந்துவிடும். இந்த துன்யாவில் முடிந்துவிடக்கூடிய இந்த அருளுக்கே அல்லாஹ்விடத்திலே கடுமையான விசாரணை உண்டென்றால், அன்பானவர்களே, எந்த அருளை வைத்துத்தான் முடிவில்லாத மறுமை வாழ்க்கையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறானோ அந்த அருளை பற்றி நம்மிடத்திலே எவ்வளவு கேள்வி கேட்கப்படும் யோசித்து பாருங்கள். நீங்கள் படித்த பட்டதாரியாக இருப்பதால், சம்பாதித்து பெரிய செல்வந்தராக இருப்பதால், ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தக்காரராக இருப்பதால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்துவிட வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற சாட்சி சொல்லாதவரை. அன்பானவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதே, இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இந்த குர்ஆன் அனைத்து பாருங்கள், இந்த குர்ஆனை நாம் அடைய பெற்றதற்காக வேண்டியே இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட மாதத்தில் எல்லாம் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானே. யோசித்து பாருங்கள், இந்த குர்ஆனை நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொடுத்தார்களே யார் அவர்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்களை நமக்கு எப்படி சொல்கிறான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மதன் லில் ஆலமீன். அகில உலக மக்களுக்கெல்லாம், இந்த பிரபஞ்ச படைப்புகளுக்கெல்லாம், மனிதர்கள் சிங்களுக்கெல்லாம் உங்களை ஒரு ரஹ்மத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம் நபியே. நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட நபியை நாம் கொடுக்க பெற்றிருக்கிறோம், எந்த நபியின் உம்மத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் நபியை பார்க்கவில்லை என்றாலும் பார்த்திருப்பது பெரிய வற்கொடை. பார்த்த நிலையில் ஈமானை ஏற்று அந்த ஈமானிலே மரணிப்பது பெரிய அற்கொலை. அந்த நபியை நாம் பார்க்கின்ற பாக்கியத்தை பெறவில்லை என்றாலும் அந்த நபியின் உம்மத்திலே பிறந்து அந்த நபியை அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? என்றால் இதை கொண்டுதான் நாளை மறுமையிலே அந்த நபியின் சிபாரிசை அடைய பெறுவோம். அவர்களின் கரத்தால் அந்த கௌசர் தண்ணீரை குடிக்க பெறுவோம். பிறகு சொர்க்கத்தில் அவர்களுடைய சபாரத்தை கொண்டுதான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வை நாம் அறிந்திருப்பது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு கிடைக்க பெற்றிருப்பது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று இந்த குர்ஆனை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பவுல், அல்லாஹ்வுடைய கிருபை என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்கிறான். புஷ்ரா, நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். செல்வத்திலே பெரிய செல்வம், இதை கொண்டே நீங்கள் பெருமிதம் படுங்கள். குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் இந்த உலகத்திலே படித்து சம்பாதித்து ஆட்சி செய்து உலகத்தை எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கி வைத்திருப்பதை விட அல்லாஹ்வுடைய வசனங்களில் ஒரு வசனத்தையாவது நீங்கள் படித்து உணர்ந்து மனப்பாடம் செய்வது இந்த உலக செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கி வைத்திருப்பதை விட மிகச்சிறந்தது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன், ஆனா அவர்கிட்ட குர்ஆன் இல்லை. அவரிடம், அவருடைய உள்ளத்திலே குர்ஆன் இல்லை, குர்ஆனின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, அந்த குர்ஆனை அவர் அறியவில்லை. அப்படி ஒரு பெரிய பணக்காரன். இன்னொருத்தர் தெருவின் கோடியிலே, வறுமை கோட்டிலே, நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் சிக்கி உழன்று கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான, ஒரு ஏழையான, ஒரு ஃபக்கீரான, ஒரு மிஸ்கீனான முஸ்லிம். ஆனால் அவர் குர்ஆனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார், அந்த குர்ஆனை அவர் படித்திருக்கிறார், அந்த குர்ஆனின் வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஏழை முஸ்லிமிடம் இருக்கக்கூடிய செல்வம் உலகத்தை எல்லாம் தனக்கு சொத்தாக ஆக்கி கொண்ட அந்த செல்வந்தனுடைய சொத்தை விட மிகச்சிறந்தது. ஏன் தெரியுமா? அவன் மரணிக்கும் போது அந்த சொத்தை எல்லாம் விட்டு விட்டுத்தான் செல்வான். எங்கேயாவது உலகத்தில் வரலாறு இருக்காங்க, யாராவது பணக்காரர் மூத்தா போகும்பொழுது தான் சொத்தையெல்லாம் எடுத்துட்டு போய் அனுபவிச்சுதான். ஏதாவது மக்கள் அல்லது உறவினர்கள் அன்புல ஏதாவது மோகத்துல அவர் பயன்படுத்துற ஏதாவது காஸ்ட்லியான பொருளை அவரோட சேர்த்து வச்சு புதைக்கலாம், அதை கொண்டு அவர் பயன்பெற முடியுமா சொல்லுங்க? முடியுமா? எந்த சொத்தையாவது தன்னோடு இந்த உலகத்திலிருந்து தான் மரணித்ததற்கு பிறகு மண்ணறைக்கு அவரால் எடுத்துச் செல்ல முடியுமா? எடுத்து சென்றிருக்கிறார்களா? சென்றாலும் தான் அவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? தான் வாங்கி வச்ச எல்லா சொத்து பத்திரங்களையும், தான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய மத்த என்னென்ன பொருட்கள் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு என் கபூர்ல என்னோட அடக்கம் பண்ணுங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் கபரிலே உங்களை அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தடுக்கும். அழகிய முகமுடைய வாலிபராக அது வரும். முன்கர் நக்கீருடைய கேள்வியை அவருக்கு லேசாக்கி கொடுக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் உங்களுக்காக சிபாரிசு செய்யும். அல்லாஹ்விடத்திலே நபிமார்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், பயந்து பயந்து சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியை எதிர்பார்த்திருப்பார்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்விடத்திலே உரிமையோடு சிபாரிசு செய்யும். அல்லாஹ்வுடைய சிஃபத் இது குர்ஆன். அல்லாஹ்விடமிருந்து வெளிவந்த அல்லாஹ்வுடைய பேச்சு இது. அல்லாஹ்வுடைய சூதர் சல்லாஹி செல்லம் சொன்னார்கள், பக்ரா சூறாவை ஓதுங்கள், ஆல இம்ரான் சூறாவை ஓதுங்கள், நாளை மறுமையிலே உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும், வாக்குவாதம் செய்யும் என்று. துஹா ஜானி அன் சாஹிபிஹிமா. புசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்று நம்முடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்திருக்கிறோம். இதை நேர்மத்தாக நாம் கருதவில்லை. குர்ஆனை மறந்திருக்கிறோம், புறக்கணித்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணற்ற ஹதீஸுகளை அறியாத முட்டாள்களாக இருக்கிறோம். இந்த மண்டையிலே, இந்த அறிவிலே எத்தனையோ குப்பைகளை எல்லாம் கொட்டி வைத்திருக்கிறோம். நம்முடைய ஊர்ல உள்ள சாக்கடைகளை விட, முஹல்லாவில் உள்ள குப்பை தொட்டிகளை விட கேவலமாக நம்முடைய மூளைகள் இருக்கின்றன. அவ்வளவு மோசமான கெட்ட விஷயங்களை எல்லாம் இந்த மூளையிலே புகுத்தி வைத்திருக்கிறோம், பார்த்து கேட்டு ரசித்து. அன்பானவர்களே, இந்த உள்ளத்தை அல்லாஹ் எதற்காக கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிவதற்காகத்தானே. இந்த அறிவை எதற்காக அல்லாஹ் கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திப்பதற்காகத்தானே. இதற்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினோமா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அல்லாஹுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம். இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், எல்லா குழப்பங்களுக்கும் முக்கியமான காரணம் முஸ்லிம்கள், மூமின்கள் அல்லாஹுடைய நிழமத்தாகிய இந்த தீனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது. எப்படி? அந்த தீனை படிக்காமல் இருப்பது. அப்படியே படித்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் ஹலால் ஹராமின்படி வாழ்க்கையை அமைக்காமல், மார்க்கத்தை நம்பாதவர்கள், அறியாதவர்கள் எப்படி வாழுகிறார்களோ அவர்களை போன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மாறியிருப்பது. அல்லாஹ் இதையெல்லாம் ஹராமாக்கினாலோ இன்றைய முஸ்லிம்கள் அதையெல்லாம் தங்களுக்கு ஹலாலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வியாபாரத்திலே வட்டி, தொழிலிலே வட்டி, இப்படி பல வகையான ஹராம்கள் வியாபாரத்திற்குள், பொருளாதாரத்திற்குள் நுழைத்திருக்கிறார்கள். ஒருவருடைய பொருளாதாரம் ஹராம் ஆகிவிட்டால் அடுத்து அவருடைய இபாதத்துகள் எல்லாம் வீணாகி விடுகிறது. ரொம்ப சிம்பிளா, ஒருவருடைய பொருளாதாரம் ஹராம் ஆகிவிட்டால் அடுத்து அவர் மஸ்ஜிதுடைய முத்தவல்லியாக இருந்து மஸ்ஜிதை கட்டினால் என்ன, அல்லது மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்து மஸ்ஜிதிலே தொழ வைத்தால் என்ன, எல்லா இபாதத்துகளும் பாழாகி விடுகிறது. அடுத்து அடுத்து இந்த மார்க்கத்தை பேணாமல் முஸ்லிம்களை ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தீனை தங்களது மார்க்கம் என்று சொன்னாலும் வாழ்க்கையில் அதை பேணாமல் புறக்கணித்து வாழ்கின்ற ஒரு நிலையில் அல்லவா இன்று நாம் இருக்கிறோம். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய சோதனைக்கு மிகப்பெரிய காரணம். இங்கு மட்டுமல்ல, உலகளாவிய அந்த உலக சமுதாயங்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுடைய சோதனைக்கு காரணம் பொருளாதாரமே அல்ல, பொருளாதார குறைவு அல்ல, கல்வியின்மை அல்ல, அல்லது கல்வியின் குறைவு அல்ல, ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருப்பதல்ல. அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மதிக்கப்படாமல், அல்லாஹ்வுடைய நிழமத்தாகிய இஸ்லாம் அவமதிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இந்த அருளாகிய குர்ஆன் அவமதிக்கப்படுகிறது. முஸ்லிமால் புறக்கணிக்கப்படுகிறது. அவனும் ஓதுவதில்லை, மக்களுக்கும் இதை எடுத்துச் சொல்வதில்லை. கேவலம் இல்லையா? ஒரு சாப்பாட்டை பத்தி மக்களுக்கு அரை மணி நேரம் பயன் பண்றீங்க, ஒரு டிரெஸ் பத்தி, நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஒரு செல்போனை பத்தி 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி, எதை உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழியாக அல்லாஹ் இறக்கினானோ, ஹுதல் லின்னாஸ், அந்த அல்லாஹ்வுடைய தீனை மக்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீர்களே. இந்த குர்ஆனை உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறீர்களே. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நிழமத்திற்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நிழமத்துகளை, அருள்களை மதித்திருக்கிறோமா அல்லது அவமதித்திருக்கிறோமா என்று. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே இம்மையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும், கபரிலும் வெற்றி பெற வேண்டும், மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகம் சார்ந்த நிழமத்துகளுக்கு அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவதோடு முதன்மையாக, முதலாவதாக அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறானே நிழமத், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள், குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய ஹதீஸுகள், இந்த நிழமத்துகளை நாம் மதிக்க வேண்டும். இந்த நிழமத்துகளை மதிப்பது முதலாவதாக, இவற்றை படிப்பது, கற்றுக்கொள்வது, பிறகு அந்த சட்டதிட்டங்களின்படி நாம் வாழ்வது, பிறகு அதை மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வது, போதிப்பது, மக்களை, உலக மக்களை அதன் பக்கம் நாம் அழைப்பது. இதுதான் அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வுடைய அருளை மதிப்பது. அன்பானவர்களே, அத்தகைய ஒரு நல்ல பாக்கியத்தை நாம் இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே வேண்டுவோமாக. அல்லாஹ்விடத்திலே பயந்து பணிந்து அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஒரு நல்பாக்கியத்தை எப்போதும் கேட்போமாக. அல்லாஹுடைய தீனை மதித்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தையும் அல்லாஹுடைய பாதுகாப்பையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக. அஸ்தஃபிருல்லாஹு அலீம் அலிவலக்கும் அஸ்தஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.